2018 ஆண்டு ஆகஸ்ட் மாத தென்றல் இதழில் அரவிந்த் அவர்களின் எழுத்தாளர் பகுதியில் ஐசக் அருமைராஜன், ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். உள்ளத்தை தொடும் உணவு பூர்வமான கதைகளை எழுதியவர் ஐசக் அருமைராஜன். இவர் February 18, 1939 அன்று நாகர்கோவிலில் வே ஐசக் மேரி தங்கம் தம்பதியினருக்கு மகவாக பிறந்தார். தந்தை தென்னிந்திய திருச்சபையில் CSI அலுவலராக பணியாற்றி வந்தார். துவக்க கல்வியை உள்ளூரில் பயின்ற பின் உயர்நிலை கல்வியை ஸ்காட் கிறித்தவ உயர்நிலைப் பள்ளியில் பயின்றார். அங்கே புகுமுக வகுப்பில் தொடங்கி பொருளாதாரத்தில் இளம் கலை வரை பயின்று பட்டம் பெற்றார். தொடர்ந்து தென் திருவிதாங்கூர் இந்து கல்லூரியில் முதுகலை பட்டம் பெற்றார். பள்ளியில் படிக்கும் போது நூலகத்திற்கு சென்று வாசித்தது இவரது எழுத்து ஆர்வத்திற்கு வழிவகுத்தது. இவரது பேராசிரியர் எஸ் சுப்பிரமணியன் இவரை எழுத ஊக்குவித்தார். நாகர்கோவில் கிறிஸ்துவ ஆலயத்தில் பாதிரியாராக இருந்த வீட்டி சகாயமும் எழுத தூண்டினார். மூவா, அகிலன், நாப்பா, ஜெயகாந்தன் புதினங்கள் எழுத்தார்வத்தை அதிகரித்தன. முதுகலை கல்வியை முடித்ததும் ஸ்காட் கிறித்துவ கல்லூரியில் பயிற்றுனர் டியூட்டர் வேலை கிடைத்தது. பணியாற்றி கொண்டே மதுரை காமராசர் பல்கலையில் MPhil பட்டம் பெற்றார். சில ஆண்டுகளில் மார்த்தாண்டம் நேசமணி நினைவு கிறித்தவ கல்லூரியில் உதவி பேராசிரியர் பணி கிடைத்தது. அங்கேயே சேர்ந்து பணிபுரிந்து தமிழ்துறை தலைவராக உயர்ந்தார். 1969 லீலாவதியுடன் திருமணம் நிகழ்ந்தது. இவரது முதல் படைப்பு முல்லை மாடம் என்னும் கவிதை நாடகம். இது 1970 வெளியானது. தொடர்ந்து சிறுகதைகளும் எழுதினார். அணில், அண்ணா, காஞ்சி, கண்ணதாசன், தீபம், தாமரை, கல்கி, தாய், திரமணிக்கது, கணையாழி, சுபமங்களா உள்ளிட்ட இதழ்களில் இவரது சிறுகதைகள் வெளியாகின. கண்ணதாசன் இதழில் இவர் எழுதிய காக்கை கூழு கதைக்கு சிறந்த சிறுகதை என்ற பரிசு கிடைத்தது. இவருடைய பல சிறுகதைகளுக்கு பரிசுகளும் பாராட்டுகளும் கிடைத்தன. இவரது முதல் புதினம் கீரர்கள். இதனை கிறித்தவ இலக்கிய சங்கம் 1975 வெளியிட்டது. இப்படைப்பு பரவலாக பேசப்பட்டது. தொடர்ந்து 1980 வெளியான அழுக்குகள் முக்கியமான புதினமாகும். வாகனம் பழுது நீக்கும் கடை ஒன்றின் உரிமையாளன் தங்கமணி, முதன்மை பணியாளனும் அவன்தான். மாமன் மகள் சில்லா மீது அன்பு காதலாக மாறுகிறது. அவள் படிக்க வாழ்க்கையில் முன்னேற உதவுகிறான். ஆனால் அவர்களின் காதல் சில்லாவின் குடும்பத்தாருக்கு பிடிக்கவில்லை. சில்லாவை ஒரு நாள் அவள் தங்கை தங்கமணியின் கடைக்கு கூட்டி வருகிறார். ஆடை முழுக்க அழுக்கோடும் கரைகளோடும் அங்கே பணி செய்து கொண்டிருக்கிறான் அவன். அழுக்கு பிடித்த இவனா உனக்கு கணவன் என்று கேட்கிறார் தந்தை. அவள் யோசிக்கிறாள். நீ சரி என்றால் உனக்கு வேறு நல்ல மாப்பிளை பார்க்கிறேன் என்கிறார் தந்தை. அவளும் அதற்கு ஒப்புக்கொள்கிறாள். அவர்கள் தினம் ஒரு மாப்பிளையை கொணர்கின்றனர். முதலில் சில்லா ஏற்க மறுத்தாலும் நாளடைவில் ஒப்புக்கொள்கிறாள். காசு பணம் கொட்டுகிறது, கார் பங்களா என்று வாழ்க்கை மாறுகிறது. சில்லா தங்கமணியை புறக்கணிக்கிறாள். ஆனாலும் தங்கமணிக்கு அவள் மீதான காதல் மாறவில்லை. ஒரு நாள் அவளை அதேச்சையாக சந்திக்கும் போது தனது காதலை தெரிவிக்கிறான். நீ அழுக்கு பிடிச்சவன் என்று சொல்லிவிட்டு அவள் அங்கிருந்து சென்று விடுகிறாள். போகும் முன் ஒரு பத்திரிகையை அவன் முன் வீசி எறிகிறாள். அதை எடுத்து பார்க்கிறான் தங்கமணி. அதில் சோப்பு கம்பெனி ஒன்றின் விளம்பர மாடலாக அவள் தோற்றமளிக்கும் படம் இடம் பெற்றிருக்கிறது. தன் கடைக்கு வந்து அழுக்கு பிடித்த அந்த இடத்தையும் பழுது நீக்குவதற்காக நின்று கொண்டிருக்கும் கார்களையும் பார்த்து, ஆமாம், நான் அழுக்கு பிடித்தவன்தான் என்று முணுமுணுக்கிறான் தங்கமணி. உண்மையில் அழுக்கு பிடித்தவர்கள் யார் என்பதை சொல்லாமல் சொல்கிறது இப்புதினம். இவர் எழுதிய கல்லறைகள் புதினமும் குறிப்பிடத்தகுந்த ஒன்றாகும். பணம் படைத்தவர்களின் அதிகார வெறி, அந்த ஆணவத்தால் அவர்கள் செய்யும் குற்ற செயல்கள், அதற்கு காவல்துறை உறுதுணையாக இருப்பது, ஏழைகளுக்கு அதனால் விளையும் துன்பம் போன்ற செய்திகளின் அடிப்படையில் அந்த நாவலை எழுதியிருந்தார் அவர். சில மாறு வேடங்கள், வலிய வீடு போன்றவை இவரது முக்கியமான படைப்புகளாகும். நெடுமான் அஞ்சி பாறை போன்ற கவிதை நாடகங்களையும் எழுதியிருக்கிறார். இவரது முல்லை மாடம் கவிதை நாடகம் மதுரை காமராசர் பல்கலையில் பாடநூலாக வைக்கப்பட்டது. இவர் வாழியாதன் என்ற புனைப்பெயரில் எழுதிய வேங்கைகள் என்ற கவிதை நாடகமும் இளங்கலை மாணவர்களுக்கு பாடமாக வைக்கப்பட்டது. அதுபோல கீரல்கள் புதினம் இளநிலைப்பட்ட மாணவர்களுக்கு பாடநூலாக வைக்கப்பட்டிருந்தது. தவறான தடங்கள் என்பது இவர் எழுதிய தொடர் கதைகளுள் ஒன்று. மற்றொன்று மரணம் நம்மை பிரிக்கும் வரை என்பது. இது பின்னர் காரணங்களுக்கு அப்பால் என்ற பெயரில் நூலானது. இந்நூல் சிறந்த படைப்பாக திருப்பூர் தமிழ்ச்சங்கத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டது. தான் கதைகளை எழுதும் பல சம்பவங்கள் அப்படியே பலரது வாழ்க்கையில் நிகழ்ந்துள்ளதாக தெரிவிக்கிறார் ஐசக் அருமைராஜன். இது பற்றி அவர் குலசேகரத்தை மையமாக வைத்து நான் எழுதிய கல்லறைகள் நாவலில் தேவசகாயம் என்று ஒருவர் வருகிறார். இதை படித்துவிட்டு திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த தேவசகாயம் என்பவர் என்னை பார்க்க வந்தார். என் கதை உங்களுக்கு எப்படி தெரிந்தது என்று கேட்டார். அவரோடு பேசிய போது நாவலில் நான் வருணித்திருந்த சம்பவங்கள் பலவும் அவரது வாழ்க்கையில் நடந்தவை என கூறினார். எனக்கு ஆச்சரியம், இவரை நான் கண்டதோ அறிந்ததோ இல்லை. அதுபோல மற்றொரு அனுபவம் நாகர்கோயிலை மையமாக வைத்து நான் எழுதிய சிறுகதை ஒன்று அப்படியே ராஜபாளையத்தில் நடந்திருக்கிறது. அங்கிருந்து ஒரு கடிதம், ஐயா ராஜபாளையத்தில் நடந்த இந்த சம்பவத்தை உங்களிடம் யார் கூறியது என்று. உண்மையில் ராஜபாளைய சம்பவம் எனக்கு தெரியாது, ஆனாலும் கதைகளில் இத்தகைய விபத்துகள் நிகழக்கூடும். ஆக ஒரு குழுமத்தில் நாம் கண்டறிந்த நிகழ்வுகள் வேறு எங்கேயும் அப்படியே நிகழ்ந்திருக்க கூடும். இதன் அர்த்தம் எழுத்து ஒரு தீர்க்க தரிசனம் என்பதுதான் என்கிறார். கிறித்தவ கம்யூனிசம் என்பதை தனது படைப்புகளில் முதன் முதலில் முன்வைத்தவர் இவரே. தனது கீரல்கள் நாவலில் வேதமணி வாத்தியார் என்ற பாத்திர படைப்பின் மூலம் அதனை முன்வைத்தார். அதற்காக பல எதிர்ப்புகளை இவர் சந்தித்த போதிலும் தொடர்ந்து எழுத்துலகில் இயங்கினார். தமிழ் இலக்கியம் குறித்தும் ஆய்ந்து சில நூல்களை எழுதியிருக்கிறார். சிலம்பு ஒரு இரட்டை காப்பியம் என்பது இவரது குறிப்பிடத்தகுந்த ஆய்வு நூலாகும். கிறித்துவ மதம் குறித்த மாறுபட்ட சிந்தனைகளை விமர்சனங்களை தனது படைப்புகளில் முன்வைத்ததால் புரட்சி கலைஞர் என்ற பட்டம் இவருக்கு கிடைத்தது. மதுரை தமிழ் எழுத்தாளர் ஒன்றியம் புரட்சி இலக்கிய வித்தகர் என்ற பட்டத்தை அளித்து சிறப்பித்தது. ஆன்மீகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து எழுதியதால் அருட்கலைஞர் என்ற பட்டமும் கிடைத்தது. குமரி மாவட்ட தமிழ் அமைப்புகளின் கூட்டமைப்பு இவரையும் மற்ற சில எழுத்தாளர்களையும் ஒன்றிணைத்து தமிழ் நவமணிகள் என்று சிறப்பித்தது. இவரது படைப்புகளை பலர் எம்ஃபில் பிஹெச்டி பட்டங்களுக்காக ஆய்வு செய்துள்ளனர். 4 கவிதை நாடகங்கள், 100+ மேற்பட்ட சிறுகதைகள், 8 புதினங்கள், கட்டுரைகள், ஆய்வு நூல்கள் என பல நூல்களை எழுதியுள்ள ஐசக் அருமைராஜன் குமரி நாட்டின் வட்டார வழக்கை சிறப்பாக தன் படைப்புகளில் கையாண்டவர். இவர் நவம்பர் 7, 2011 மறைந்தார். ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.